ஸ்ரீ குருப்பியோ நம, பரமகுருப்பியோ நம. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நம. ஹரிஹி ஓம். ஐந்து பவித்திரமான வஸ்துக்கள். வேதவியாசர் இந்த ஐந்து பவித்திரமான வஸ்துக்கள் என்னென்னு மகாபாரதத்தில் சொல்கிறார். உச்சிஷ்டம் சிவநிர்மால்யம், வமனம் சவகற்பட்டம், காக்கவிஷ்டாதே பஞ்சைதே பவித்ராதி மனோகரா அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னால், அது உச்சிஷ்டம் சிவநிர்மால்யம் வமனம் சவகற்பட்டம் காக்கவிஷ்டாதே பஞ்சைதே பவித்ராதி மனோகரா. எச்சில் சிவநிர்மால்யம், வாந்தி சவத்தின் மேல் விரிக்கும் போர்வை, காக்கையின் மலத்தினாலே விளைந்த ஒன்று. அதாவது இந்த ஸ்லோகத்திற்கு இப்படி ஒரு பொருள் வேண்டுமா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அபவித்திரமான பொருள்கள் இதில் சின்ன ஒரு பஞ்சபூதானி பாரத அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சைதே பவித்ராணி மனோகரா அப்படின்னு சொல்லப்படுறது. இதில் அபவித்திரமான பொருள்கள் அப்படின்னு சொன்னோம்னால், பிரசித்தமான நிஷித்தமான பதார்த்தங்களை பவித்திரமான பதார்த்தங்கள்னு வியாசர் எப்படி சொல்லியிருப்பார்? எந்த ஒரு ஐந்து பதார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அவை பொதுவாக நாம் வைஷ்ணவர்கள் விளக்கி வைக்க வேண்டிய விளக்கி வச்சுருக்கிற ஒரு பதார்த்தங்கள். சாதாரண மொழி வல்லுநர்கள், அதாவது சமஸ்கிருதத்தை அப்படியே மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு மொழிபெயர்த்தால், இந்த ஐந்துமே பவித்திரமான பொருள்கள்னு சொன்னால் முழுவதுமாக விரோதத்திற்குரியதாக, அதாவது விருத்தமானதாக, நாம் பேசுவதற்கு பவித்திரம்னு சொல்லதுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற பொருள்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. ஏனால் வேதவியாசர் சாட்சாத் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன். எல்லா வேதங்களையும் விபாகம் செய்து, 18 புராணங்களையும் உபபுராணங்களையும் ரச்சனை செய்து, முதலில் முக்கியமான பாகவதத்தை ரச்சனை செய்த வேதவியாசர் பாமரர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் வேதமறியாதவர்களுக்கும் அந்த பகவத் பக்தி ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சமோ வேதகான்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வேதம்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தை ரச்சனை பண்ணுறார். மகாபாரதத்தினுடைய விசேஷம் அப்படின்னு பார்த்தால், வேதங்களிலே இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு குறைந்தபட்சம் 3 அர்த்தங்கள் இருக்குது. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்தங்களுக்கும் ஸ்லோகத்திற்கும் குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள் உண்டு. அந்த மகாபாரதத்தில் அங்கம் வகிக்கின்ற விஷ்ணுவினுடைய சகஸ்ரநாமம் ஒவ்வொரு நாமத்திற்கும் குறைந்தபட்சம் 100 அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை ஆச்சாரியர் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியர் மேற்கோள் காட்டி நிரூபணம் செய்து அந்த அர்த்தத்தையும் விவரித்து காமிச்சிருக்கார். தன்னுடைய சரித்திரத்தில் கேட்குறோம், ஆச்சாரியருடைய சரித்திரத்தில். அதனாலே ஸ்ரீமத் மகாபாரதம் அப்படிங்கிறது விசேஷமான அர்த்தங்களை உடைய ஒரு கிரந்தம். விக்னேஸ்வரர் தன்னுடைய கொம்பை உடைத்து எழுத புறப்பட்ட சமயத்திலே அவருடைய வேகத்திற்கு எழுதணும் அப்படின்னு ஒரு வேதவியாசரிடத்தில் பிரார்த்தனை சொல்லும்போது, வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்லிண்டே வரார், விக்னேஸ்வரர் எழுதிண்டே வரார். ஆனால் வேதவியாசருடைய ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னால், எப்படி விநாயகர் விக்னேஸ்வரர் தான் எழுதக்கூடிய வேகத்திற்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாரோ, வேதவியாசரும் அதற்கு பதிலாக கேட்கிறார், எனக்கும் ஒரு சங்கல்பம் உண்டு, என்னிடத்திலே கிரந்தத்தை எழுதுபவருக்கு அந்த கிரந்தத்திலே சொல்லப்படுற விஷயங்களை ஒவ்வொன்றும் அர்த்தம் தெரிஞ்சு எழுதணும் அப்படின்னு வேதவியாசர் கேட்டுக்கிறார். அப்போது எழுத ஆரம்பித்த விக்னேஸ்வரருக்கு அங்கங்கே சில விஷயங்கள் புரியலை. ஏன்னால் குஹ்ய பாஷையில் விஷயங்களை சொல்கிறார் வேதவியாசர். மறைமுகமான அர்த்தங்களை அல்லே அங்கே புதித்து வைத்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் வேதவியாசர். அப்பேற்பட்ட அந்த குஹ்ய பாஷையில் அமைந்த ஸ்தோத்திரம் தான் இந்த ஒரு ஸ்ரோத்தம். அப்போ விக்னேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணும்போது வேதவியாசர் அதற்கு விசேஷமான அர்த்தத்தை, மறைந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை விக்னேஸ்வரருக்கு சொல்லி அனுகிரகம் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அப்போது இங்கே சொல்லியிருக்கிற ஐந்து பவித்திரமான வஸ்துக்கள் ஒவ்வொன்றும் என்னென்னு பார்ப்போம். ஒன்று உச்சிஷ்டம், அதாவது எச்சில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பவித்திரமான எச்சில் அப்படின்னு வேதவியாசர் சொன்னது எதை அப்படின்னு பார்த்தோம்னால், எச்சில் பதார்த்தங்கள் தேவதைகளுக்கு, விசேஷமாக ஸ்ரீமன் நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் முக்கியப்பிராணருக்கும் ருத்ர பகவான் முதலான தேவதைகளுக்கும் பிரியமான அபிஷேக திரவியமாக உபயோகப்படுறது. அது எது அப்படின்னு பார்த்தோம்னால், அது பசுவினுடைய பால் அப்படின்னு சொல்கிறோம். சீரா அபிஷேகத்திற்கு தகுந்ததான பால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற சம்பிரதாயம் இருக்குது. அது என்னென்னால், பசு பசுவினுடைய பாலாகவே இருக்கணும். அது மாத்திரமில்லை, அது உயிருடன் இருக்கும் கன்றுடன் கூடிய பசுவாக இருக்கணும். வெறும் பசுவினிடமிருந்து கலந்த பாலானது சிரேஷ்டமில்லை. கோ பூஜை செய்தாலும் கூட கன்றுடன் கூடிய கோவிற்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போது கன்றுடன் கூடிய பசுவாக இருக்கணும், பசுவினுடைய பாலாகவே இருக்கணும். அதுவும் இப்படி இருக்கணும், எப்படி கறக்கணும்னால், அந்த கன்று பசுவினுடைய பாலை முதலிலே குடிக்கணும். பசுவினுடைய பாலை முதலிலே கன்று குட்டியானது குடிக்கணும். அது குடித்து முடித்த அப்புறம், அந்த கறந்த பாலாக இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும், கன்று குடித்தப்புறம் கறந்த பாலாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, அந்த கறக்கும்போது அந்த பசுவினுடைய மடியை சுத்தப்படுத்தாமல், கன்றினுடைய எச்சிலை துடைக்காமல் கறந்து செய்த பாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட அந்த பசுவினுடைய பால், அது கன்று எச்சில் செய்த பாலாக இருந்தால் மாத்திரமே தேவதைகள் அதை ஸ்வீகாரம் பண்ணுறா. ஸ்ரீமன் நாராயணனை ஸ்வீகாரம் பண்ணுறான். அந்த பசுவினுடைய பால், கன்று எச்சில் செய்த பாலை தான் தேவதைகளுடைய அபிஷேகத்திற்கு பவித்திரமான வஸ்துவாக இருக்கிறது. அதையே தான் வேதவியாசர் இங்கே உச்சிஷ்டம்னு சொல்லி எச்சில் ஒரு பவித்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்ன இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், சிவநிர்மால்யம். பொதுவாக சிவநிர்மால்யத்தை சில வைஷ்ணவர்கள் நிஷேதம், ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஒரு சிவநிர்மால்யம், அதாவது எல்லா வைஷ்ணவர்களுமே ஸ்ரத்தையனோட பக்தியனோட சிரமேற்கொண்டு தலையிலே தரிக்கக்கூடிய அத்தியந்த பவித்திரமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், அது சகலலோக பாவனியாக தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த கங்கா ஜலம், கங்கையினுடைய தீர்த்தம். எந்த ஒரு கங்காஜலம் பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து விஷ்ணுவுடைய பாதத்திற்கு அபிஷேகம் செய்தாரோ, அதாவது ஜீவோத்தமரான பிரம்மதேவர் அபிஷேகம் செய்த ஜலம் தீர்த்தம், அதை விஷ்ணுவருடைய பாதத்தை அலம்பிய ஜலம், சர்வோத்தமனான ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்தை அலம்பி அபிஷேகம் செய்த தீர்த்தம், அதையே சிவனானவர், அதாவது மனோநியாமகர் பரம வைஷ்ணவர் சிரமேற்கொண்டு தரிக்கிறார் தன்னுடைய தலையிலே. அப்போது அது அந்த சிவனுடைய தலையிலே தரிக்கப்பட்ட அந்த கங்கா ஜலம் அது பூமிக்கு வர்றது. அதை எல்லா வைஷ்ணவர்களும் சிவநிர்மால்யத்தை விளக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட, இந்த சிவநிர்மாலயத்திலே ஒன்றான கங்கை அந்த தீர்த்தத்தை பவித்திரமான வஸ்துவாக ஸ்வீகாரம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா. அது இரண்டாவது சிவநிர்மால்யம். மூன்றாவது பவித்திரமான வஸ்து நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வாந்தின்னு சொல்கிறார். உச்சிஷ்டம், சிவநிர்மால்யம், வாந்தம் ச மிருதகற்பட்டம், காக்கவிஷ்டா சமாயுக்தம், பஞ்சபூதானி பாரத. இதே வேறு வாரியும் சொல்லப்படுறது, உச்சிஷ்டம், சிவநிர்மால்யம், வமனம், சிவகற்பட்டம், காக்கவிஷ்டாதே பஞ்சைதே பவித்ராணி மனோகரா அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தால், வமனம், அது வாந்தின்னு சொல்கிறோம். வமனம் அப்படின்னால் வாந்தி. வாந்தி எடுக்கிறது எப்படி பவித்திரமாகும் அப்படிங்கிறது பார்த்தால், தேவதைகளுடைய அபிஷேகத்திற்கு, ஆயுர்வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஔஷதங்களை உட்கொள்வதற்கும் பவித்திரமாக சொல்லப்பட்டிருக்கிற வஸ்து இந்த வாந்தி. அது வாந்தி எது அப்படின்னால், மது, அதாவது தேன், அதுதான் அந்த வாந்தி. தேனீக்கள் பூக்களிலிருந்து அந்த தேனை உறிஞ்சி எடுத்துட்டு வந்து அந்த தேன் கூட்டிலே தன்னுடைய வாயிலேயே வச்சின்றிருக்கிற அந்த ஒரு தேனுடைய மகரந்த பூக்களிலிருந்து தேகரித்த அந்த தேனை அது கக்கிறது, வாந்தி எடுக்கிறது. உமிழ்ந்த பிறகு அந்த திரவியம், அது தேனி பூச்சியினுடைய வாந்தியாக வெளியே வந்த திரவியம் தேன் மது, அது தேவதைகளுடைய அபிஷேகத்திற்கும் ஆயுர்வேத சாஸ்திரங்களிலே உட்கொள்ளுமான பவித்திரமான வஸ்துவாக இருக்கிறது. அது வமனம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து மிருதகற்பட்டம், அதாவது சவக்கற்பட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது என்ன? சவத்தின் மேல் வைத்திருக்கும் விரித்திருக்கும் போர்வை. அது நான்காவது பவித்திரமான வஸ்துவாக சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி? இது மடின்னு சொல்கிறோம். அது எப்படி? சவத்தின் மேல் சவத்தை தொட்டாலே சுத்தப்படுத்திக்கணும். அது ஏன்? அந்த சவமான அந்தவர் ஒருவர் அவர் எப்பேற்பட்ட பாந்தவியத்தில் இருக்காங்கிறத பொறுத்தும் நமக்கு சூத்தகமானது ஏற்படுறதுன்னு பார்த்துருக்கோம். சாஸ்திரத்தில் 3 நாள், 1 நாள், 10 நாட்கள் சூத்தகம் ஏற்படுறது அவர் பக்கத்திலே போகாட்டும்னாலும் ஸ்பர்ஷம் பண்ணாட்டியும் கூட. அப்படி இருக்கும்போது சவத்தின் மேல் விரித்த போர்வை எப்படி பவித்திரமாகிறதுன்னு பார்த்தால் அது என்ன அப்படின்னு பார்த்தால் அது பட்டு வஸ்திரம் அப்படின்னு சொல்கிறார் வேதவியாசர். பட்டுப்பூச்சிகள் தங்களுடைய கூடுகளிலே உயிருடன் இருக்கும் பொழுதே அதை எடுத்துண்டு வந்து கொதிக்கும் நீரிலே அந்த கூடுகளை போட்டு வேக வைத்து அந்த கூடிலிருந்து நூல் எடுத்து அதிலிருந்து பட்டு உற்பத்தி செய்யப்படுறது. அப்போது அந்த பட்டுப்பூச்சிகளை, அதாவது கூடினோட உயிருடனோடே அந்த கொதிக்கும் நீரிலே வைத்து தயார் பண்ணுறதுனாலே அது சவத்தின் மேல் அந்த பட்டுப்பூச்சியிலிருந்து எடுத்த நூல், அதாவது சவத்தின் மேல் விரித்த போர்வைன்னு சொன்னது அந்த பட்டுப்பூச்சியிலிருந்து தயாரித்த பட்டு வஸ்திரம். இது மடிவஸ்திரம் மாத்திரமே அல்ல, விஷ்ணுவுக்கும் பிரியமான பீதாம்பரமாக இருக்கிறது. அது மிருதகற்பட்டம், அதாவது சவக்கற்பட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது நான்காவது பவித்திரமான வஸ்துன்னு சொல்ல வந்தது பட்டு அப்படின்னு பார்க்குறோம். ஐந்தாவது பவித்திரமான வஸ்துன்னு சொல்லப்பட்டது காக்கவிஷ்டா அப்படின்னு சொல்ல, காக்கவிஷ்டா சமாயுக்தம், அதாவது காக்கையினுடைய மலத்திலிருந்து வளர்ந்த ஒரு வஸ்து. அது எப்படி? காக்கவிஷ்டம் காக்கையினுடைய மலத்திலிருந்து உருவானது, அதாவது காக்கையினுடைய மலத்திலிருந்து கோவில் கோபுரணங்களை மேலே வளர்ந்த அஸ்வத்த செடி, அரச செடி. அது எப்படின்னால், காக்கையானது, காக்கையினுடைய மலம் எப்படி பவித்திரமானது அப்படின்னு பார்த்தோம்னால், காக்கையானது அஸ்வத்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு அந்த கொட்டையை எடுத்துட்டு போய் அந்த அது ஸ்வீகாரம் பண்ணுறது. அது அது மலத்தின் மூலமாக வெளியே வர்றது. அது கோவில் கோபுரத்திலே உட்காரும் போதும் மண்ணிலே உட்காரும் போது அதிலே அந்த அந்த விதையானது விழுந்து அதிலிருந்து அஸ்வத்த செடி அரச மரமானது உருவாகிறது. அரச மரம் பகவானுடைய விபூதியிலே ஒன்றுன்னு சொல்கிறோம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்கிறார், மரங்களிலே அஸ்வத்த மரத்திலே தன்னுடைய விபூதி விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஏனால் அந்த அஸ்வத்த மரத்தில் விசேஷமான சன்னிதானம், மும்மூர்த்திகளுடைய சன்னிதானமும் இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணுரூபினே அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாய தே நமஹான்னு சொல்லி விரக்ஷராஜான்னு நம்ம கொண்டாடுறோம். மும்மூர்த்திகளுடைய சன்னிதானம் விசேஷமாக ஸ்ரீமுஷ்ணத்திலே வராகரூபி பரமாத்மா அந்த அஸ்வத்த விரக்ஷ ரூபத்திலே இருக்கார். அப்பேற்பட்ட அஸ்வத்த விரக்ஷம் பவித்திரமான விரக்ஷமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்பேற்பட்ட அந்த பவித்திர வஸ்துன்னால் அது காகத்தினுடைய மலத்திலிருந்து உருவானதுன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட அஸ்வத்த விரக்ஷம் அது காக்கனுடைய மலத்திலிருந்து உருவான விரக்ஷம், அது ஒரு பவித்திர பதார்த்தம் அப்படின்னு சொல்லி 5 வஸ்துக்கள், இதே தான் வேதவியாசர் சொல்லியிருக்கார். 5 பவித்திரமான வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி, இதே போல் மகாபாரதத்தில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேல்நோட்டமாக பார்க்கும்போது அது எப்படின்னு நமக்கு அதிலே மேலோட்டமாக மொழி வல்லுநர்களை கொண்டு பார்த்தாலும் கூட உள்ளே இருந்தக்கூடிய குகிய பாஷையை மறைந்திருக்கும் அர்த்தங்களை நாம் தெரிஞ்சுக்கலையினால் மேலோட்டமாக பார்க்கும்போது அது விருத்தமாக தெரிகிறது, எதிர்மறையாக தெரிகிறது. ஆனால் உள்ளிருக்கும் பொருள் விசேஷமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த கிரந்தத்தை கொடுத்திருக்கார் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமான வேதவியாசர் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விஷயங்களை தெரியணும்னால் குருவினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நமக்கு தெரியணும். அந்த குருவினிடத்திலே குருவின் அந்தரியாமியான எல்லா குருகளுடைய அந்தரியாமியான பாரதீரமண முக்கிய பிராணாந்திரகத வேதவியாசருடைய அனுகிரகத்தை பத்திரராகி இப்பேற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டு வார்த்தைகளை பாரதீரமண முக்கிய பிராணாந்தர்கத வேதவியாசருடைய பதார விந்தங்களிலே சமர்ப்பணம் பண்ணுறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.